hallelujah, ah, hallelujah, 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 hallelujah.
இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1-14 முடிய. இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களாம் வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டு இந்த இறை வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வார்த்தையின் மீது தாகம் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய தாகத்தை பல்வேறு விதமான தேடல் வழியாக நீங்கள் நிறைவு செய்ய முயற்சிக்கிறீங்க. இல்லை, என்ன ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா, எல்லா தேடலையும் என்னக்கிட்ட கொடுக்குறீங்க, ஃபாதர் இதுக்கு விளக்க சொல்லுங்கள், ஃபாதர் அதுக்கு விளக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல தெரியாமல் இல்லை, பட் சொல்வதற்கான நேரம் காலங்கள் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. பல்வேறு காரியத்தில் நாங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில். அதனால் நீங்கள் அந்த காரியத்தை என்ன செய்யணுன்னா, வேறு விதமான தலங்களில் தேடி பாருங்கள். எல்லா கேள்விகளையும் எங்ககிட்ட கேட்டுட்டா பதில் கிடைச்சிரும், ஃபாதருக்கு தெரியல போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தேடுவது என்பது ஒரு ஆசீர்வாதம். அதை எந்த தேடல், எதற்கான தேடல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைய நாளில் ஆண்டவர் ஒரு அழகான வாசகத்தை நமக்கு கொடுக்கிறார். முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், அருமையான அந்த ஒரு வாசகத்தின் வழியாக கடவுள் ஏதோ ஒன்றை நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோன்னா, ஆண்டவருடைய திட்டத்தை அறிய முடியாதபடி வெறும் பைபிளை வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. கடவுள் ஏதோ ஒன்றே நம்மகிட்ட ஏதோ விதத்தில் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் எதை பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்னா அந்த வேதத்தின்குள்ளே ஆண்டவருடைய திட்டத்தை அறிய முயற்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயத்தில் இன்றைக்கி திருமண நிகழ்ச்சியை குறித்த ஓமை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு பங்கில் வந்து ஒரு விசேஷம் நடந்தது. அப்போ என்ன நடந்தது, அந்த விசேஷத்துக்கு நிறைய பேர் உதவி செய்துட்டு மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பு ஒரு பதார்த்தம் உணவு கொடுத்தாங்க. அதை தயாரிக்க போது அந்த இடத்துல வேலை செஞ்சவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கொண்டு போய் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டார் ஒருத்தர். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேணும், கடைசியாக பத்தாமல் போயிடும் அப்படின்னு அவர் யார்ட்டையும் சொல்லாமல் அவர் கொஞ்சம் போய் எடுத்து வச்சிட்டார். இந்த சைடு ஒருத்தர் என்ன பண்ணார், வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த சைடு கொஞ்சம் போய் எடுத்து வச்சிட்டாரு. மூணாவது நபர் என்ன பண்ணார், அவங்க எடுத்து வச்சது தெரியாமல் அவரும் போய் எடுத்து வச்சிட்டாரு. ஃபாதர் வந்து பார்த்துட்டு சொன்னார், வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பத்தாமல் போயிடும்பா அப்படின்னு அவர் ஒருத்தரை கூப்பிட்டு எடுத்து வைக்கினார். இப்படியே எடுத்து வச்சிட்டாங்க. கடைசியில் அந்த உணவு வந்து மக்களுக்கு பத்தலை, எல்லாம் பிச்சுக்கோ பிடுங்கிக்கோன்னு கடைசியில் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு எல்லாம் போயிடுச்சு. ஃபாதருக்கு ஒரே குழப்பம், என்ன நிறைய தானே பண்ணணும் பத்தலையே, சரி என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழப்பத்தோட, சரிப்பா அவ்வளோ நம்ம வேலை செஞ்சவங்களாம் வாங்க எங்கே எடுத்து வைங்க அப்படின்னா. அப்போ தான் சாமியார் சொன்னவனு எடுத்துகிட்டு வரான், அவன் ஒழிச்சு வச்சவங்களாம் எடுத்துகிட்டு வந்து நானும் எடுத்து வச்சேன் நானும் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறான். எவ்வளோ வேதனையான விஷயமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பெருந்தன்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். பெருந்தன்மையாக நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு என்று பார்க்கிற அந்த பார்வையை விட்டுட்டு ஆண்டவர் பார்க்கிற பார்வை, மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பார்வை. அதனால தான் நம்மளுடைய கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள் பெரிய போராட்ட காலத்திலே தான் நம்ம இருக்கணும் கடைசி வரைக்கும். நம்மளுடைய பார்வை எப்போதுமே அடுத்தவர்களுக்கு என்ன, நமக்கு என்பதை விட அடுத்தவருக்கான நிலை என்ன, அடுத்தவருக்கு என்ன செய்கிறது. இந்த மனநிலை யாருக்கு இருக்குதோ அவர்கள் இயேசுவை சார்ந்தவர்கள். நிறைய பேருக்கு கவலை வருது, ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும், கோயிலுக்கு போகணும், ஆண்டவருடைய திருப்பலியை அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய திருப்பலியை போய் வேடிக்கை பார்த்துட்டு வரவங்களாம் மோட்சத்துக்கு போக முடியுமா, கண்டிப்பாக முடியாது. நிறைய நேரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஃபாதர் புஸ் வைக்கிறாங்க, புஸ் வைக்கிற சாமியாரெல்லாம் மோட்சத்துக்கு போயிட முடியுமா, கண்டிப்பாக போக முடியாது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சாமி நீங்களாம் செத்தா நேராக மோச்சா சாமி அப்படின்னு. எனக்கே ஒரே ஆச்சரியம் சிரிப்பு. நான் சொன்னேன், எப்படி சொல்கிறீங்கம்மா, வேணா நான் செத்து பார்க்கட்டுமா மோச்சத்துக்கு போகிறேனா எங்கேயா அப்படின்னு. அந்த அம்மா அப்படி கேட்டேன், எப்படிம்மா சொன்னீங்க அப்படின்னு, ஆ அங்கி போட்டிருக்கீங்கள, ஓ அங்கி போட்டவங்களுக்கெல்லாம் நேராக மோச்சம், வெரி குட். நான் சொன்னேன், வீட்டில் ரெண்டு அங்கி சும்மா தான் இருக்குது போடாமல் தரேன், நீவன் போட்டுக்கோ, இன்னொன்று இருக்குது அதை யாருக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அவங்களும் போட்டுக்கிட்டு எல்லாம் மோச்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. தேவ பிள்ளைகளை அங்கி போட்டவன் லுங்கி போட்டவன்லாம் கணக்கு கிடையாது. கடவுள் பிடிக்கிற தராசில் நம்ம நிற்கணும். அந்த தராசில் நிற்கலன்னா, சரியாக நிற்கலன்னா நம்ம தோற்று போகிறது உறுதி. அது யாராக இருந்தாலும் அப்படி தான். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளை பரிசோதித்து பார்க்கணும்னு அழைக்கிறோம், பரிசோதித்து பார்க்கணும். இன்னை நாளில் ஆண்டவர் பாருங்கள் இந்த விண்ணரசு நிகழ்ச்சியை சொல்கிறாரு பாருங்களேன். இந்த நாட்களில் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் விண்ணரசு எப்படிப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு நீதி, வித்தியாசமான நீதியை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு பக்கம் நீதியின் தேவன் பார்க்கலாம், ஒரு பக்கம் பேர் இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளில் கூட பாருங்கள், ஆண்டவர் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தலமாக நீன்னு நான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் சுயநலத்தினுடைய பிம்பங்களாக வந்து மாறிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் அந்த முதல் ஓமையை நான் சொன்னேன், ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் எல்லாருமே சுயநலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற போது அது ஒரு பெருநலத்தின் இல்லமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த நாளில் கூட பாருங்கள், திருமணம் நடத்துகிறாரு, அழைப்பு கொடுக்கப்படுது. அந்த அழைப்பை வந்து பெற்றுக்கொண்டவங்க வரலை, அதெல்லாம் தெரியும். ஒருத்தன் கடைக்கு போனால், ஒருத்தன் வாயிலுக்கு போனால், இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னொரு மற்ற நற்செய்தியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, ஒருத்தன் பொண்டாட்டி புதுசாக கட்டியிருக்கேன்னுவான், ஒருத்தன் சொல்லுவான் நான் உழுது ஏர்மாடு வாங்கி வச்சுருக்கேன் உழுது பார்க்கணுன்னுவான். காரணங்கள் எதுவாக இருக்கலாம், இந்த நற்செய்தியாளர் சொன்னது உண்மையா, அந்த நற்செய்தியாளர் சொன்னது உண்மையா, எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கொடுக்குற ரீசன்லாம் இருக்குது. அதாவது ஃபாதர் அப்படின்னு நம்ம ஒரு காரணம் கொடுப்போம். ஒரு முறை நான் ஒரு மன்னிப்பை குறித்து இந்த இதில் பேசணும், மன்னிப்பை குறித்து பேசணும். நிறைய பேர் என்னக்கிட்ட கேட்குறாங்க, இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு சூழல், இவரை நீ எப்படி மன்னிக்கலான்னு சொல்கிறேன், இவரை எப்படி மன்னிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, நான் வேதம் சொல்லுவதை நான் சொல்கிறேன், உங்களால் மன்னிக்க முடிஞ்சால் மன்னிங்க, மன்னிக்க முடியலாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு போங்க, அவ்வளோதான். பாருங்கள், இன்றைக்கி நாம் உடனே என்னக்கிட்ட கேட்கக்கூடாது, எப்படி நான் மன்னிக்கிறது, அதை தான் மன்னிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதை தான் மன்னிக்கணும், இவங்கள தான் மன்னிக்கணும், இப்படி உன்னை காயப்படுத்தியிருக்கான் அவனை மன்னிக்கணும். அதுதான் திருச்சபை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற விஷயம். பணம் கொடுத்தேன், இவ்வளோ பணம் தான் வந்துச்சு, இவ்வளோ பணம் வரலை, எப்படி மன்னிக்கிறது? இதுதான் காயம். காயம்னா என்ன? எல்லாம் சரியாக இருந்தால் எங்கே காயம் இருக்குது? ஆண்டவர் மன்னித்து காட்டிட்டாரு. அப்போ என்னட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம போதிக்கிற போது உடனே நீ இது எப்படி இதை சொன்ன, இது எப்படி நடக்கலாம், இப்படி இருக்கிற போது, இப்படி இருக்கிற போது அப்படின்னு நீங்கள் சூழல்களை கொடுத்து சொன்னீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு பதிலும் கிடையாது. நான் ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் அவங்க போடும்போது இப்படி கை கும்பிட்ற மாதிரி இருக்கிற இமோஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் அது போடுவேன். ரெண்டே ரெண்டு இது. உங்கள் கேள்வி எனக்கு புரியல, ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னா அந்த மூக்கு நீட்டமாக இருக்கிற படத்தை போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். வேறு என்ன நான் செய்ய முடியும்? வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கும் போராட்டம்தான், எனக்கும் மன்னிக்கிறது போராட்டம்தான், விண்ணரசினுடைய காரியத்தை செயல்படுத்துறது எனக்கும் போராட்டம் தான். என்ன செய்கிறது, எல்லாரும் போராடுகிறோம், அவ்வளோதான். அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி அடைகிறோன்னா அது ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குது. எஸ், என் தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிற போது நம்ம அளந்து பார்க்கணும். நம்மளால் முடியுதா? எஸ் அவன் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம், அவனை மன்னிக்க முடியுதா? முடியல. ட்ரை, அவ்வளோதான். முயற்சி செய். ஆண்டவர் அதனால தான் மூணு தடவை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு காட்டினார். சிலுவைப்பாத தளத்தில் நம்ம தியானிக்கிறோம், ஏன் ஒரு தடவை விழுந்துட்டு அவர் போயிருக்க வேண்டியதானே? மீண்டும் மீண்டும் நீ தவறுனாலும் எழுந்திரிச்சு வந்து முயற்சி செய், ஆண்டவருடைய தளத்தில் நில்லு. இப்போ விண்ணரசிற்கான பாதைன்னு ஒன்று இருக்குதுங்க, அதில் நீங்கள் வாழணும்னா, அதில் நீங்கள் நடந்து வந்தால் தான் உங்களுக்கு மோட்சத்துக்கான வழி திறக்கும். நாம் ஒரு வழியில் போய்கிட்டு ஆண்டவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு நாம் செய்ய வேண்டாததையெல்லாம் செய்துட்டு ஆண்டவருக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லுனா அது சம்திங் ராங். அது யாராக இருந்தாலும், சில பேர் கேட்குறாங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக மோட்சத்துக்கு போவாங்களா? ஏன் போக மாட்டாங்க? நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட தளம் இது. இந்த தளத்தில் நீ எப்படி சாட்சியாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரு குருவானவர் நான், குருக்கள் இருக்கிறான், குருக்கள் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் சட்டம் வகுக்கிறீங்களே, அப்போ குருக்கள் இப்படி தான் இருக்கணும்னு சட்டம் வகுத்தா உனக்கு ஒரு சட்டம் உண்டு, அந்த சட்டத்தை நீங்கள் உங்களுக்கு வகுத்து பார்க்கணும். அப்போ கடவுள் யார் யார் எங்கெங்கே வச்சுருக்கிறாரோ அந்த சட்டத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு, நியாயத்தின்படி அவர் செய்கிறாரு. நேற்று கூட வாசித்த வாசகத்தில் பல்வேறு நிலையில் வந்தவங்களுக்கு ஒரே சம்பளத்தை கொடுக்குறார். அப்போ பின்னாடி வரவங்க யார் தெரியாது. ஆண்டவர் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாராக வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். கல்வன் பாருங்க, சிலுவையில் கல்வன் கடைசி நேரத்தில் இறக்கத்தை பெறுறான். அதனால் கடவுளுடைய காரியத்தை கடவுள் பக்கமாக இருந்து நம்ம யோசிக்கணும், முயற்சிக்கணும். விண்ணரசினுடைய அடையாளங்களை ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குறாரு. இன்றைக்கி அழைப்பு பெற்றவங்க யார்? அழைப்பு பெற்றவர்கள் நீங்களும் நானும் தான். தாயின் கருவிலேயே ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார், என்னையே தெரிந்தெடுத்தார்னு பெருமையாக சொல்லிக்கிறோமே, அப்போ உன் தலையில் நிறைய பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். நீ அந்த பொறுப்பை உதறி தள்ளுனா, தெரிஞ்சே நீ ஓரமாக விட்டுட்டு ஓடினீன்னா உன் தலையில் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம். ஆமாம், ஒரு குட்டி பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வீட்டில், அவங்க அம்மாட்ட, எங்கள் அம்மா அவங்க அம்மா திட்டும் போதெல்லாம் சொன்னானா, அம்மா ஆல்பட்டு சாமி சொல்கிற அப்புறம் உன் தலையில் நெருப்பு அப்படின்னா. அதனால் தவறு செஞ்சால் எல்லாருக்கும் நெருப்பு தான். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். திருமண நிகழ்ச்சி, அதுக்கு அழைப்பு பெற்றவங்க யாருமே வரல, காரணம் சொல்லிட்டான். நம்மளும் காரணம் சொல்கிறோம், அதனால தான், இதனால தான், இதனால் என்னால் மன்னிக்க முடியல. நியாயப்படுத்தக்கூடாது, பாவங்களை என்றைக்குமே நியாயப்படுத்தக்கூடாது. முயற்சி செய்வோம், ஜெயிக்க முடியலையா தோத்துட்டோமா திருப்பி முயற்சி செய்வோம், அவ்வளோதான். நம்முடைய முயற்சிகள் தான் திருவினையாக்கும், ஆண்டவர்கிட்ட நம்மளை நெருங்கி கொண்டுட்டு போகுது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை நம்ம படிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 13:32, அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட அது பெரியதாகும், வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும், விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அப்போ அந்த விண்ணரசினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் உரிய அடையாளம் அது. அப்போ இந்த காரியத்தை நம்ம படிக்கிற போது எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் உண்டு. அதனால தான் இந்த திருமண ஓமையில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, பி ஓப்பன் டு த ரியாலிட்டி, பி ஓப்பன் டு த காட்ஸ் ரியாலிட்டி, பி ஓப்பன் டு த காட்ஸ் மைண்டு. கடவுளுடைய மைண்டுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது, முத்திரை குத்தி உன்னை நீ உள்ளே வரலாம், நீ கோயிலுக்குள்ளே வரலாம், நீ வரக்கூடாது. பாப்பரசர்கிட்ட கேட்டாங்க, பாப்பரசர்கிட்ட நம்ம இப்போ ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த ஓரணை சேர்க்கையாளர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போவாங்களா, அவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்க அவர் சொன்னார், ஹூ ஆம் ஐ டு டிசைட் அப்படின்னாரு. நான் எப்படி அதை டிசைட் பண்ண முடியும், அது செய்ய முடியாதுன்னாரு. ஆனால் பாருங்கள், அதை அப்படியே திரித்து ஒரு சில ஊடகத்தில், அதுவும் கிறிஸ்தவ ஊடகங்கள் என்ன சொல்லிடுச்சு, பாப்பரசர் வந்து ஓரணை சேர்க்கையை அங்கீகரிச்சிட்டார் அப்படின்ட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாதகம் பாருங்கள். அதனால் இதான் செவிடங்காதல ஊதின சங்கு தான். அதனால் அதாவது அவரவருடைய வினையை அவங்க அறுக்க போகிறாங்கங்கிறது உண்மை. இன்றைக்கி பொய் வாக்கினர்கள் அலைஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களும் நானும் சுதாரிப்பாக இல்லை அப்படின்னா கடிவாளம் போட்டுக்கிட்டுலாம் போக முடியாது. ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படியாக நம்ம மாறி செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். அதனால் தாயின் கருவில் என்னை தெரிந்தெடுத்துட்டார், தெரிந்தெடுத்துட்டார்னு பெருமையாக போகிறதில்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட எனக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. ஆண்டவர் நம்மளை எதுக்கு இந்த இடத்துல ஒரு உப்பு மாதிரி சிதற வச்சிருக்கிறாரு. நம்ம உப்பு குழம்புல கொஞ்சம் தான் போடுவோம், அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல நீ உப்பாக இருக்கணும், நீ உழைக்கிற இடத்துல நீ உப்பாக இருக்கணும். சமீபத்தில் ஒரு அரசியல் பிரமுகருக்கு ஒரு கேஸ் வந்தது. அப்போது அந்த ஜட்ஜி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த ஜட்ஜை என்ன சொல்ல போகிறாருன்னு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு கத்தோலிக்கர், அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர். அந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் ஹி ப்ரூவ்டு ஹிம்செல்ஃப் டு பி எ கத்தோலிக் பர்சன், கிறிஸ்டியன் பர்சன். ஹி ப்ரூவ்டு ஹிம்செல்ஃப், எப்படி நியாயத்தை சொல்லிட்டார், அவ்வளோதான் நியாயத்தை சொன்னார். இதுதான் என்னுடைய நீதி. பாருங்கள் அந்த இடத்துல அவருடைய அந்த அவர் யார் என்பதையும் அவருடைய விழுமியங்கள் என்ன என்பதையும் அவர் உலகத்துக்கு சொல்கிறார். நம்ம வாழக்கூடிய இடத்துல நம்ம விழுமியங்களை சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஸ்பொராடிக்கலாக அங்கங்கே வச்சிருக்கிறாரு. நீங்களாம் அகதிகளாக ஒரு நாட்டை விட்டுட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு சகோதரி அருமையாக சொன்னாங்க, ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை கூட்டி சேர்க்கிறார். விவிலியத்திலிருந்து ஏழாம் என்கிற ஒரு அடையாளத்தை வைச்சாங்க, வெரி குட். ஆண்டவர் இதோ ஆண்டவருடைய பெயரால் நம்மெல்லாம் சிதறண்டு கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார், கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்க்கிற காலம், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அழைப்பை உணர்ந்து ஓடி வருகிற காலம். காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது வாலிப பிள்ளைகள், நீங்கள் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யூ ஆர் த பில்லர் ஆஃப் த சர்ச். ஆண்டவர் உன்னை தூணா தூக்க போகிறாரு, உயர்த்தி வைக்க போகிறாரு. நீ என்ன செய்யணும், ஆமேன்னு சொல்லிட்டு ஓடி வரணும். அன்னை மரியாதை இன்னைக்கு நம்ம அடிக்கடி கோட் பண்ணுறோமே, அவங்களை ஆண்டவர் தேடி கூப்பிட்ட போது அவர்கள் ஆமேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு திருத்தூதர்கள் எல்லாம் நம்ம பேசுகிறோம், புனிதர்கள் என்று ஒரு கூட்டத்தை வச்சு பேசுகிறோம், அவங்களாம் யார், ஆண்டவர் கூப்பிட்டப்போ அமேன் என்று சொன்னவர்கள், ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை கொடுத்தவங்க, அழைப்பு பெற்றவங்க, அந்த அழைப்பின்படி வாழ முயற்சித்தவங்க. 100% கரெக்டாக இருந்தாங்களா தெரியாது, பட் தே கேவ் தெம் செல்ஸ், அவங்கள கொடுத்தாங்க, அவங்கள ஆண்டவருக்கு முழுசாக கொடுத்தாங்க. கடவுள் இதை கேட்குறாரு, கொடுத்தாங்க. தேவப்பிள்ளைகளே, பலருடைய உதாரணங்கள் உண்டு. புனித அசிசியாருடைய வாழ்க்கையில் விஷயங்களை படிக்கப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாம் அவர் அடக்கிறதுக்கு என்ன செய்வாராம், போய் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு போய் பணியில் படுத்துப்பாராம், பனி கொட்டும், அந்த கொட்டும் பனியில் படுத்து கிடப்பாராம். அவர் விரைக்கிற மாதிரி இருக்கப்போ ஓடி போய் தூக்கிட்டு வந்துடுவாங்களாம். பாருங்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய அந்த உடலினுடைய காரியங்களை அவங்க ஒடுக்குனாங்க, எதற்காக, தங்களை மறுத்தாங்க இந்த கடவுளுடைய திட்டத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், கடவுளை உலகத்துக்குள்ளே கொண்டுட்டு வரோம். கடவுள் வந்து எனக்கு இதை செய்யணும், செஞ்சிட்டா எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஐ அக்செப்ட் திஸ் காட், இந்த கடவுளுக்கு வல்லமை இருக்குன்னு ஒத்துக்கிறேன். இந்த கடவுள் வந்து செய்யலைன்னா, புசுக்குன்னு போயிடுச்சுன்னா, இந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறேன். பாருங்கள், கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை ஐஸ்வர்யத்தில் ரொப்பி நம்ம அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு நம்ம ஜாலியாக ஊஞ்சல் ஆடுறதுக்காக கடவுள் நம்மளை படைக்கலை. கடவுள் எதற்காக படைத்தார், சிலுவையை சுமந்து அவருடைய பின்னாடி வர்றதுக்கு. அப்போ இந்த திருமண அழைப்பை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நம்ம எப்படி வாழணும், எல்லாரையும் மீட்கக்கூடிய அந்த தளத்தில் நான் இருக்கிறேன்னா, அப்போ ஆண்டவருடைய பிள்ளை நான் முதல்ல அந்த திருமண அழைப்பை பெற்றிருக்கிறேன்னா எப்படி இருக்கிற உணரணும். ஆண்டவர் அந்த அரசன் என்ன பண்ணுறார் பாருங்க, கோபம் அடைஞ்சு தன் படையை அனுப்புகிறார், எல்லாரையும் காலி பண்ணிட்டு அவர் புதிய நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள். இதுதான் நடக்குதுங்க. நீங்கள் அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறாங்க. நம்ம லைன்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லி மாளாதுங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு சகோதரி பணம் அனுப்பிட்டு சொல்கிறாங்க, நான் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மகள் ஃபாதர் சொல்கிறாங்க. சாட்சியம் மெய்சில் இருக்க வைக்கிறது. எப்படி நான்லாம் பிறப்பிலையே இருக்கிறேனே, நான் என்ன என் மார்பில் குத்தி கொள்கிறேன். இவர்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இப்படி வாஞ்சையோடு இருக்கிற போது இன்னும் எவ்வளவு வாஞ்சை என்னோட இருக்கணும். நான் எனக்கு பாடத்தை அங்கேருந்தான் எடுக்கிறேன் நான். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆடையை அடையாளமாக வைக்கிறார் பாருங்க. ஒருத்தனை பார்க்குறாரு, அவன் ஆடை இல்லாமல் இருக்கிறான், திருமண ஆடை இல்லாமல். ஆடை இல்லாமன்னா நீங்கள் நினச்சிக்கூட ஆடை இல்லாமல் இருந்தான், திருமண ஆடை அப்படின்னு. இந்த திருமண ஆடை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன். பாருங்க, கடவுள் எல்லாரையும் வெளியிலேருந்து கூப்பிட்டாரு, உடனே ஓ மேலே என் மேலே கோச்சிக்கிட்டு வெளியிலேருந்து கூப்பிட்டாருன்னா போனது வந்ததுலாம் அள்ளி உள்ளே போட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் வெளியிலிருந்து ஆட்களை எடுத்தாலும் அவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவார். அழைத்தோரை அவர் என்ன செய்கிறாரு, தகுதி உள்ளவர்களாக மாற்றித்தான் விண்ணரசுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். ஒளிய ஓ மேலே ஏ மேலே கோபம் இருக்கிறதுனால நம்மளாம் ஒழுங்காக செய்யலை, அதனால் குப்பையெல்லாம் அள்ளி உள்ளே போடுறா, இல்லை செய்ய மாட்டார். அப்படி உளுந்த குப்பை தான் அது. அந்த ஆடை என்பது என்ன, திருமண ஆடை என்பது ஆண்டவர் நமக்கு உடுத்தி ஆண்டவருடைய பெயரால் நம்ம உடுத்தி கொள்கிற ஆடை. இப்போ நாங்கள் வந்து ஒரு குருத்துவ ஆடை அணிகிறோம், அது என்னத்துக்கு அடையாளம், அது எங்களுடைய குருவாக வெளிப்படுத்துகிற அடையாளம். அப்போ அந்த ஆடையோடு போகிற போது நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் திருமண ஆடை என்கிற அடையாளத்தை அணிந்திருக்க வேண்டும். மத்தேயு 13:52 சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணரசு பற்றி கற்றி கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல இருக்கின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து கற்றுக்கிட்டியோ அதெல்லாம் என்ன செய், ஆண்டவருடைய மகிமைக்காக வெளிக்கொணரக்கூடிய மறைநூல் வல்லுநராக இருக்கணும். அதான் மறைநூல் வல்லுநருடைய செயல். மத்தேயு 19:14 சொல்லுது, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர், ஏனில் விண்ணரசு இத்தகையோருக்கு. நீ சிறு பிள்ளைகளைப் போல மாறுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சிறு பிள்ளைகளைப் போல இருக்கணும் அப்படின்றா செயல்படணும். அப்போ இந்த ஆடையினுடைய அடையாளம் என்னென்னா செயல்பாட்டுக்கான ஒரு அடையாளம். ஆண்டவருடைய பெயரால் செயல்படாதவர்கள் இந்த ஆடை அணியாதவர்கள். வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏழை நிற்கிறாங்க, பக்கத்தில் ஏழைகள் இருக்கிறாங்க, நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு நான் வருவேன் போவேன், என் வீட்டில் சோறு இருக்கான்னு பார்ப்பேன் அப்படின்னா நீ ஆடை அணியலன்னு அர்த்தம். ஒரு 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 கிராமத்தில் ஒரு ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு வனாந்திரம் மாதிரி ஒரு எம்டி பிளேஸ் அதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு சின்ன கூரை வீடு, அது உள்ள ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அன்றைக்கி ஒரே மழை சோன்னு பெய்யுது, தாத்தா பாட்டியும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. இரவு கதவு தட்டுற சத்தம் மழையில், கதவை திறக்க போகிறப்போ அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, ஐயா திறக்காத, யாரோ ஒருத்தர் உதவிக்காக வந்திருக்கிறாங்க, கதவு திறந்தால் உள்ளே வரணும், அவங்க உள்ளே வந்தால் உள்ளே படுக்க இடம் இல்லை, மூன்று ரெண்டு பேத்துக்கு தான் அங்கே இடம் இருக்குது, அதனால் அந்த சின்ன கூரை வட்டுக்குள்ளே நம்மளால் விட முடியாது, அதனால் கதவு திறக்க வேண்டாம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு இந்த ஐயா போய் திறக்கிறாரு. திறந்துட்டு அவரை உள்ள ஒருத்தர் ஒரு இளைஞன் நிற்கிறா, உள்ளே கூப்பிட்டு அவருக்கு துணியெல்லாம் கொடுத்து தொடக்க வச்சு அவனை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, ஐயா சொன்னாராம். என்ன சொல்கிறாரு, அம்மணி படுத்து உறங்கத்தான் இருவருக்கு இடம் இருக்கிறது, அமர்ந்து உறங்க மூன்று பேருக்கு இடம் இருக்கிறது அப்படின்னாரு. இதுதான் நம்ம கடவுள் விரும்புகிறாருங்க. இல்லைன்னு சொல்லாத, யூ மேக் த சிச்சுவேஷன். நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்து அந்த பர்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம நிறைவாக கொடுத்து அதில் என்ன இருக்குது, இல்லை இல்லைங்கிற நிலை, சாரி பார்த்து பெண்ணிடத்தில் இல்லை என்ற கொஞ்சம்தான் இருக்குது. யூ கிவ் ஃப்ரம் தேட், அங்கே தான் ஆசீர்வாதம் பெருகுது. எல்லாம் இருக்குது அதுலேருந்து தூக்கி போட்டேன், இல்லை இல்லை ஆண்டவர் அதை பார்க்கல. கைம்பெண்ணினுடைய காணிக்க பாருங்க, இருக்கிறது அவ்வளோதான், அதை நான் கொடுத்தேன், அது பேசப்பட்டது ஆண்டவருடைய பார்வையில். தேவ பிள்ளைகளே, நம்ம மாற்றத்திற்குரிய அடையாளமாக மாறணுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். மத்தேயு 13:33 சொல்கிறார் பாருங்க, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது, விண்ணரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். நாம் செய்கிற செயல் அனைவரையும் ஆண்டவருடைய தளத்தில் அபிஷேகத்துக்குரிய பிள்ளையாக மாற்றணுங்க. நம்மளை மற்றவன் பார்த்த அவன் மாறணும், நாம மாறிக்கிறோம், அடுத்தவங்களை பார்த்து நாம மாறிக்கிறோம். அவர் கையில் கயிறை கட்டுறாரு, காலில் கட்டுறாரு, உடுக்கு அடிக்கிறாரு, அவங்க செய்கிறாங்க, நானும் போய் செய்கிறேன். தேவ பிள்ளைகளை இல்லை, உண்மையான உன்னுடைய விசுவாசம் உறுதியாக இருந்ததுன்னா ஆண்டவர் நீ கேட்குறத கொடுப்பாரு, செய்து பாருங்க. அடுத்த வீட்டில் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் முட்டி போட்டு ஜெபிங்க, இதோ எங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ உபவாசம் இருந்து ஜெபிச்சு பாரு, அந்த பிள்ளை சுகமடையும். அப்போ அவர்கள் உன் தெய்வத்தை நம்புவார்கள், உன் தெய்வத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். செய்து பாருங்களேன். நாம் எதுவுமே செய்யாமல் யாரோ ஒருத்தட்ட ஃபோன் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா நாம் திருமண ஆடை அணியாத பிள்ளைகள், அடுத்தவர் மீது அன்பில்லாத அப்படின்னு. அவங்க நம்ம கிறிஸ்தவங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. இல்லை, மனிதத்தை நோக்கி நீ ஓடு. அவன் வந்து கொலைபாதகத்துக்கு உரியவனாக இருந்தாலும் நீ கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்துப்பார். ராணி மரியாவினுடைய சகோதரிகள் குடும்பத்தினர் அப்படி கொடுத்தாங்களே, செய்து காட்டியிருக்கிறாங்களே. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய குடும்பம் எரிக்கப்பட்ட பொழுது அந்த மகள் இதோ கிறிஸ்தவத்திற்கு அடையாளமாய் நின்றாலே. இப்படி அநேக அடையாளங்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே தான் விண்ணரசு வந்து விண்ணரசுக்கான முழக்கம் மனம் மாறு என்கிற சத்தத்தோடு வருகிறது. மத்தேயு 4:17 சொல்கிறது, மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இந்த மனம் மாறுங்கிற சத்தம் பைபிளில் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் விண்ணரசுங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். மத்தேயு 5:3 சொல்லுது, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அப்போ யாருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார்? ஏழையரின் உள்ளத்தோர், எளிய உள்ளத்தோராக இருக்கிறதுங்க. மத்தேயு 5:10 மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவங்க விண்ணரசு. பார்த்தீங்களா? அப்போ விண்ணரசு யாருக்கு உரியது என்பதை நாம் தான் முடிவு செய்கிறோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், நீதினா துன்பப்படணும், ஆமாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை போட்டி போட சொல்லலை, இலகி போங்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ அடுத்தவனை போட்டி போட்டு ஜெயிக்கணும். விண்ணரசுக்காக உழைக்கிறதுல, நன்மைத்தனத்தை பெருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவர்கள் ஒரு நன்மை செய்கிற போது உடனே, ஆமாம் எங்களுக்கு தெரியாது அவரை பற்றி, அவர் செய்கிற ஒரு நன்மைத்தனத்தை பெருமையாக பேசு, அவரோட போட்டி போடு, அவர் அப்படி செய்துட்டாரா நம்ம இப்படி செய்வோம். நம்ம அன்பியங்கள்லாம் போட்டி வருதுங்க. எப்படி வருதுன்னா, அவங்க வீட்டில் வடை கொடுத்தாங்களா, நம்ம வீட்டில் பஜ்ஜியும் வடையும் கொடுக்குறோம், போட்டி இதுன்னு வருது. அவங்க வீட்டில் டீ கொடுத்தாங்களா, நம்ம வீட்டில் ஹார்லிக்ஸ் கொடுப்போம். அடுத்த வீட்டில் டீ ஹார்லிக்ஸு, இது டீ ஹார்லிக்ஸும் வடையும் பஜ்ஜியும் சேர்த்து கொடுப்போம். அடுத்த வீட்டில் இப்படியே இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் வீட்டில் பிரியாணி போட்டுடுறான். அடுத்த வீட்டுக்காரனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்பியங்கள் இப்போ வந்து சாப்பிட்ற இடமா மாறிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து அன்பியங்களில் நம்மெல்லாம் இதை தான் வளர்க்கணும் பிள்ளைகளே. ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறுறதுக்கு தான் இந்த தலங்கள் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. நாம் என்ன செய்யறோம்? அதில் போய் அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அன்பியத்தில் சண்டை போடுறாங்க, நீங்கள் போய் அன்பை கொடுங்க, நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சண்டை போடுறாங்க, அங்கே போக மாட்டேன்னு சொன்னீன்னா உன்னுடைய அழைப்பு, நீ திருமண ஆடை நீ அணிய மறுக்கிறாய், நீ போகணும், போய் அங்கே போய் அந்த சூழலை மாற்றணும். நோ, வி ஆர் நாட் ஃபார் திஸ். நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் பேசுறது 4 பேர் கேட்பாங்க. நீ சும்மா போய் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறத கேளுங்கன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டான். அதனால தான் அந்த சூழலை எப்படி மாற்றுவது? ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக அந்த மாற்றத்தை கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார், அதை கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி நாமும் அந்த மாற்றத்தை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே. மத்தேயு 5:20 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மறைநூலறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எங்களை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஃபாதர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாந்து போயிடாதீங்க. அவர்களுடைய நெறி சிறந்திருக்குது. நாங்கள்லாம் விரும்பியோ விரும்பாமலோ ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறோம், ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய நெறி கொஞ்சம் கொஞ்சம் தப்புனா கூட ஓரளவுக்கு நாங்கள் ஃபாதர்ஸ்லாம் நின்றுடுவோம், ஏன்னா எங்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் பயம் இருக்கிறதுனால. அதுக்காக நாங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் ஒஸ்ட்டுன்னு சொல்ல வரல, வேதம் சொல்லுகிறது, அதன்படியாக நான் பார்க்கிறேன். அவர்கள் நெறியை விட உன் நெறி சிறந்திருக்கணும்னு நீ வேகமாக ஓடு. ஃபாதர் சொன்னால் செய்யலாம், சொல்லாட்டினா பேசாமல் இருக்கலாம். இல்லை, உன் பொறுப்புகளை வேதத்தின்படியாக வைத்துக்கொள். சில பேர் காணிக்க கொடுக்கறது, ஒரு சகோதரர் பெருசாக லெட்டர் போட்டிருந்தார், 1/10 பகுதி காணிக்க குறித்து நான் பேசிட்டேன், அதுக்காக அவர் பெரிய லெட்டர் போட்டிருக்கிறார். கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு எதிரான கருத்துன்னு சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் புரியலை, எது எதிரான கருத்து? வேதத்தில் இருக்கிறது நம்ம பேசுகிறோம், கத்தோலிக்க திருச்சபை சில கருத்துக்களை வந்து வலியுறுத்தி சொல்லலை. நாம் சொல்லுகிறோம், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கொள்ளுங்க, வேண்டாம்னா விட்டுடணும். தேவ பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ளணும். இதை நம்ம அழுத்தி இதை செய்தினா தான் உனக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டினா உனக்கு சாபம்னு நம்ம சொல்லலை. அது உங்களுடைய பார்வைக்கு விடுகிறோம், உங்களுடைய முடிவெடுக்கிறதுக்கு விடுறோம். த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். அப்போ அந்த போட்டி பாருங்கள். அப்போ நான் ஆண்டவருக்குள்ளே இன்னும் நிறைவாக இருப்பேன் என்று ஓடுறதுக்கு இந்த தலங்களை நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மத்தேயு 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். தேவ பிள்ளைகளே, அந்த செயல்பாட்டுக்கான தளத்தை தான் திரு அவை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. அது எல்லாருக்கும் ஒரே அளவீடு கிடையாது. எங்கிருந்து நாங்கள் முடிவு அப்படி சொல்ல முடியாது, இதெல்லாம் செய்யுங்க, எல்லாரும் இப்படி செய்யுங்க, எல்லாரும் இப்படி செய்யுங்க சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு சில நேரத்தில் நம்ம விவாதம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற விவாதத்தில் ஓரமாக வச்சுட்டு செயல்படுங்க, செயல்படுங்க, செயல்படுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், இதோ இந்த நாளில் நம்ம வெறுமனை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவிக்கிட்டு இருக்கிறியா, நிப்பாட்டிட்டு ஆண்டவருக்குள்ளே போய் அமைதியாக உட்கார்ந்து தியானிச்சு பாரு. நீ எங்கே இருக்கிற, உன்னுடைய திருமண ஆடை அணிந்திருக்கிறியா, உன் பிள்ளைகள் எல்லாம் திருமண ஆடை அணிந்திருக்கிறார்களா, அவர்களிடமிருந்து நன்மைத்தனம் வெளிப்படுகிறதா, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்திலிருந்து ஒரு வஞ்சகம் வெளிப்படுகிறதா? நீங்கள் அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்கள மாற்றி கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாம் சரியாக இருந்தால் தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். என் கண் மஞ்சள் காமாலை நோயோடு இருந்ததுன்னா நான் பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியுமே. ஆகவே தான் மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. நம்ம மரத்தை மாற்றணும், கனியை பார்த்துட்டோம்னா மரத்தை மாற்றணும். தாய் தந்தை பெரியவர்கள் என்ன செய்யணும், தங்களை மாற்றிக்கொள்ளுகிற போது அந்த தளங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே குழந்தைகள் உங்களை பார்க்கிறவங்க உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற போது அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். ஆகவே தான் சொல்லுகிறோம், தேவ பிள்ளைகளே, இதோ இந்த திருமண ஆடை அணிந்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும், இல்லட்டினா ஆண்டவர் தூக்கி வெளியே எறிய போகிறார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்க போகிறது. முதல் வாசகத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீங்க. புதிய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை வைப்பேன். இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்கிறாரு? நீங்கள் விண்ணரசுக்குள் தகுதியான பிள்ளைகளாக மாற சிந்திப்போம். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் இங்கே வாங்கிக்கிட்டு நாம் செய்கிறபடியாகவே செய்து கொண்டிருந்தோம்னா நீ ஆண்டவரை அவமானப்படுத்துகிறாய். ஆண்டவர் அப்பேற்பட்டவர்களை அழித்தொழிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய இந்த கோபாக்கினைக்கு நாம் உள்ளாகி விடாதபடி இன்னும் அதிகம் ஆண்டவருடைய தளத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு நாம் விழித்தெழுவோம், அந்த சிந்தனையோடு செயல்படுவோம். ஆண்டவர் உங்களில் மகிமையடைவார். ஆமென்.